ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் அதிலே இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே ஐந்தாவதான யுத்தகண்டம், அத்தியாயம் 42. சனத்குமாரர் கூறுகிறார், வியாசரே இனி அந்தகாசுரன் சிவகணமாக ஆன புண்ணிய சிவசரிதத்தை கேள். முதலில் அந்தகாசுரன் சிவபிரானோடு பெரும் போர் செய்தவன் தான். ஆனால் பின் சத்வகுணம் மேலிட மேலிட அவன் சிவபிரானை துதித்து மகிழ்வித்தான். ஏனெனில் ஸ்ரீ சிவனார் தன்னை சரண் அடைந்தவனை காத்து நிற்கும் கருணை கடல், அடியார்க்கு எளியவர், அவரது திருவிளையாடல்களோ அற்புதமானவை. வியாசர் கேட்கிறார், அறிவு செல்வரே, முனீஸ்வரரே, அந்தகாசுரன் யார்? இந்த தரணியில் எந்த ஒரு திறல் மிக்க குலத்தில் பிறந்தான்? பெருமனம் படைத்த திறல் மிக்க அந்தகனது சுரூபம் என்ன? அவன் யாருடைய மகன்? சிவபெருமானது கணத்தலைவனாக எவ்வாறு ஆனான்? அந்தகன் சிவகணத் தலைவனாக பதவி பெற்ற போதே பெருமை படைத்தவனாக ஆகிவிடவில்லையா? சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரே, முன்பொரு சமயம் அடியார்களுக்கு அருள் புரியும் தேவதேவரான சிவபெருமானுக்கு திடீரென திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் புகுந்தது. உடனே அவர் பார்வதியையும் சிவகணங்களையும் அழைத்துக் கொண்டு திருக்கையிலிருந்து காசியம்பதிக்கு வந்தார். அங்கு வந்ததும் அந்நகரை தன் தலைநகரமாக்கிக் கொண்டு பைரவரை அதன் பாதுகாவலராக நியமித்தார். பின் பார்வதி தேவியுடன் அடியார்க்கு மகிழ்ச்சி தரும் பல பல திருவிளையாடல்கள் செய்ய எண்ணினார். அங்கிருந்து மந்திரமலைக்கு சென்று பல திருவிளையாடல்கள் புரியலானார். ஒரு சமயம் மந்திரமலையின் கீழ்ப்புறத்தில் அவர் அமர்ந்திருந்த போது பார்வதி விளையாட்டாக அவரது திருக்கண்களை தனது தாமரைத் தடங்கள் போன்ற திருக்கைகளால் பொத்தினாள். அதனால் அப்பொழுது எங்கும் ஒரே இருள் சூழ்ந்தது. பார்வதி தேவியின் திருக்கரங்கள் மகேசன் மேல் பட்டதும் சிவனாரது நெற்றிக்கண் தீயினால் கொதித்ததாக அவருக்கு வியர்வை பெருகியது. பின்பு அந்த வியர்வை ஒரு கருவாகியது. அக்கருவிலிருந்து விகாரமான திருமுகம் கொண்ட ஓர் உயிர் தோன்றியது. அது மிகவும் பயங்கரமாகவும் சினம் கொண்டதாகவும் நன்றி கொன்றதாகவும் குருடாகவும் விகாரமாகவும் சடை தரித்தும் மிகவும் கருத்ததாகவும் மானிடரிலிருந்து வேறுபட்டு உடல் முழுவதும் ரோமங்களுடனும் காணப்பட்டது. அதன் குரல் கரகரத்து காதிற்கு விருப்புடையதாக இருந்தது. அது சில சமயம் பாடும், சில சமயம் சிரிக்கும், இன்னும் சில போது அழும். உதட்டை கடித்துக் கொண்டு நர்தனமும் ஆடியது. இவ்வாறு ஓர் அற்புத பிறவி தோன்றியது கண்டு சிவனார் சற்றே சிரித்த வண்ணம் பார்வதி பிராட்டியிடம் கூறுவாராயினார். ஸ்ரீ மகேஸ்வரர் கூறுகிறார், அன்பே, நீதானே என் கண்களை மூடி இக்காரியம் செய்தவள். அப்படி இருக்க இதைக் கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய்? சிவனார் கூறியதை கேட்ட தேவி சற்றே புன்னகைத்தபடி தன் திருக்கரங்களை சிவனார் திருக்கண்களிலிருந்து எடுத்தாள். உடனே எங்கும் ஒளி பரவியது. ஆனால் அந்த பிராணியின் ரூபம் மிகவும் பயங்கரமாகவே இருந்தது. இருளில் இருந்து தோன்றியதால் அவனது கண்கள் குருடாக இருந்தது. இம்மாதிரியான ஓர் உயிர் தோன்றியுள்ளதைக் கண்ட பிராட்டி சிவனாரிடம், இறைவா, இப்பொழுது நம்ம எதிரில் தோன்றியுள்ள இந்த அதிசய பிறவியார் மிகவும் பயங்கரமாக உள்ளதே. எக்காரணம் கொண்டு யார் இவனை படைத்தார்? இவன் யாருடைய மகன்? இவனை பற்றிய உண்மையை எனக்கு கூற வேண்டும் என வேண்டினாள். சனத்குமாரர் கூறுகிறார், மகரிஷியே, திருவிளையாடல்கள் புரிந்து மகளும் மூலக நாயகியான இறைவி படைக்கும் கடவுளது இக்குருட்டு படைப்பை பற்றி வினவியதும் சிவபெருமான் புன்னகைத்த வண்ணம் கூறலானார். பார்வதி, இதோ கேள், நீ என் கண்களை பொத்தினாயல்லவா? அப்பொழுது எனது வியர்வையில் இருந்து இந்த அற்புத பிறவி பிறந்தது. இவன் பெயர் அந்தகன். நீதானே இவனை பிறப்பித்தாய். ஆகவே நீதான் கருணையோடு உன் தோழிகளையும் சேர்த்துக் கொண்டு மற்ற சிவகணங்களுடன் இவனையும் காக்க வேண்டும். நீ எந்த ஒரு செயலையும் சற்றே சிந்தித்த பின் செய். சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரே, தன் கணவர் கூறியதை கேட்ட இறைவியின் மனம் கருணையில் கரைந்தது. உடனே தன் தோழிகளோடு அவ்வந்தகனை தன் மகன் போல காத்து வரலானாள். பின் பனிக்காலம் வந்ததும் இரண்யாட்சன் என்னும் அசுரன் புத்திர பேறு வேண்டி அவ்வனத்திற்கு, அதாவது அந்த மந்திர மலைக்கு தவம் செய்ய வந்தான். அவனது மனைவி அவனது அண்ணனுடைய மக்கட்செல்வம் கண்டு இவனையும் தவம் செய்ய தூண்டி அனுப்பி வைத்தாள். அதனால் காசியவரின் மகனான இரண்யாட்சன் இங்கு வந்து கடும் தவம் ஏற்றலானான். சிவபுராணை தரிசிக்க விரும்பிய அவன் சினம் முதலிய 6 பகைவர்களையும் தன்மையப்படுத்தி ஓர் உலர்ந்த கட்டை போல அசைவின்றி மனதை ஒருமுகப்படுத்தி சமாதி நிலையில் அமர்ந்தான். அந்தனரே, எருது கொடியோனும் பினாகம் என்கிற வெள்ளை தாங்கி வருவான சிவபிரான் அவனது தவம் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு வரம் அருள்வதற்காக அவன் எதிரில் தோன்றினார். சிவபெருமான் கூறுகிறார், தானவமன்னா, நீ உனது புலன்களை அழித்துக் கொள்ள வேண்டாம். நீ ஏன் இக்கடுந்தவம் மேற்கொண்டுள்ளாய்? உன் விருப்பம் என்ன? நானோ வரவழிப்பவன். நீ விரும்பியதை தருவேன் கேள். சனக்குமாரர் கூறுகிறார், மகர்ஷியே, சிவபிரானது இனிய சொற்களை கேட்ட அசுரமன்னன் ஹிரண்யாட்சன் மிகவும் மகிழ்ந்தான். சிவனாரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி பலவாறு துதித்தான். பின் இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு தலைவணங்கி கூறலானான். ஹிரண்யாட்சன் கூறுகிறான், மதிசூடியவரே, எங்கள் அசுரகுலத்திற்கேற்ற மிக்க திறல் படைத்த உயர்ந்த மகன் எனக்கில்லை. ஆகவேதான் நான் இத்தவம் செய்தேன். தேவதேவரே, எனக்கு மிக்க திறல் கொண்ட ஒரு பிள்ளையை அருள வேண்டும். சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரே, இதை கேட்ட இறைவன் மகிழ்ந்து கருணை பொங்க, அசுரமன்னவா, உனது வீரியத்தினால் தோன்றக்கூடிய மகப்பேறு உன் தலையில் எழுதவில்லை. ஆனாலும் நான் உனக்கு ஒரு மகனை தருகிறேன். எனக்கு அந்தகன் என்றொரு மகன் இருக்கிறான். அவன் உன்னை போன்ற பராக்கிரமசாலி. எவனாலும் வெற்றி கொள்ள முடியாதவன். நீ உனது துக்கத்தை விடுத்து அவனையே உனது மகனாக ஏற்றுக்கொள். இதுதான் உனது மகப்பேருக்கு வழி என்று கூறி அருளினார். மகரிஷியே, இவ்வாறு கூறிய சிவபெருமான் முப்புறங்களை எரித்த கௌரிநாதன் மகிழ்ச்சியோடு அந்தகனை ஹிரண்யாட்சனுக்கு அளித்தார். சிவபிரானிடமிருந்து மகவை பெற்ற அவ்வசுரன் பெருமனம் படைத்தவன் மிகவும் மகிழ்ச்சி கொண்டான். சிவபிரானை வலம் வந்து வணங்கி துதித்து தன் நகரம் அடைந்தான். பின் அனைத்து தேவர்களையும் வெற்றி கொண்டு இம்மண்ணுலகை தன் ரசாதல உலகுடன் இணைத்துக் கொண்டான். இதனால் துன்பமடைந்த தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ஸ்ரீ விட்ணுவை சரணடைந்து துதித்தனர். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் ஸ்ரீ விட்ணு பகவான் யஜ்ஞவராக திருமேனி தாங்கி தனது கோரைப்பற்களால் பூமியை பிளந்து கொண்டு பாதாள உலகம் சென்றார். அங்கு அவர் தன் நீண்ட முகத்தினாலும் கோரைப்பற்களாலும் நூற்றுக்கணக்கான அசுரர்களது குடலை பிடுங்கியும் தனது வஜ்ரம் போன்ற கடினமான கால்களால் அசுர சேனைகளை துகைத்தும் அழித்தார். பின் கோடி சூரிய பிரகாசம் உள்ள தன் சுதர்சன சக்கரத்தால் ஒளிரும் இரண்யாட்சனது தலையை குய்தார். தீய அசுரர்களை எரித்து சாம்பராக்கினார். இதைக் கண்டு தேவர் போனாகிய இந்திரன் மகிழ்ச்சியுற்றான். அவ்வசுர பேரரசுக்கு அந்தகனை அரசனாக்கினான். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணரான வராகமூர்த்தி தனது கோரைப்பற்களால் பூமியை பாதாள உலகத்தில் இருந்து தூக்கி வருவது கண்டு மகிழ்ந்து தன் உலகம் திரும்பி முன்போலவே விண்ணையும் மண்ணையும் காத்து வரலானான். வராக ரூபம் எடுத்து இரண்யனை வதித்து பூமியை காத்த ஸ்ரீஹரியை தேவர்களும் முனிவர்களும் பிரம்மதேவரும் புகழ்ந்து துதித்து வணங்கினர். இவ்வாறு வராக உருவம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணரால் அசுரமன்னன் இரண்யன் வதைக்கப்படவே தேவர்கள் முனிவர்கள் மற்றும் உள்ள ஜீவராசிகள் அனைவரும் மகிழ்ந்தனர், இன்புற்றனர். அத்தியாயம் 43. சனத்குமாரர் கூறுகிறார், வியாசரே, தன் தம்பி இரண்யனை வராக ரூபம் எடுத்து திருமால் வதைத்தது கண்டு வருந்திய இரண்யகசிபு சினத்தால் குதித்தெழுந்தான். திருமாலான இறைவனை வெறுத்தான். ஆகவே பிறருக்கு இன்ன இழைப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும் அசுரர்களிடம் மக்களை அழித்துழைக்க கட்டளையிட்டான். அவர்கள் அக்கட்டளையை தலைமை தாங்கி தேவர்களையும் மக்களையும் அழிக்கத் தொடங்கினர். இவ்வாறு தேவர் உலகு அசுரர்களால் அழிக்கப்பட்டது கண்டு வருந்திய தேவர்கள் விண்ணுலகை விடுத்து மண்ணுலகில் மறைந்து வாழலாயினர். தன் தம்பி இறந்தது கண்டு துக்கித்த இரண்யகசிபு அவனுக்கான இள்ளும் நீரும் இறைத்துவிட்டு அவனது மனைவிமார்களுக்கு ஆறுதல் கூறினான். பின் தன்னை பற்றி சிந்திக்கலானான். நான் இவராலும் வெல்லப்பட முடியாதவனாகவும் முப்பற்றவனாகவும் இரவாத அமர வாழ்வு பெற்றவனாகவும் ஆக வேண்டும். எனது ஒரே வெண்கொற்ற கொடையின் கீழ் அனைத்து உலகங்களும் இருக்க வேண்டும். என்னை எதிர்த்து வெல்பவன் எவனும் இருக்கக்கூடாது என்று சிந்தித்த அவன் மந்தரமலைக்கு சென்று அங்கு ஒரு குகையில் அமர்ந்து கடுந்தவம் ஏற்றலானான். ஒற்றைக்கால் கட்டை விரலை மட்டும் நிலத்தில் ஊன்றி இரு கைகளையும் சிரமே தூக்கி கண்கள் விண்வெளியை காண கடுந்தவம் ஏற்றினான். அவனது தவக்கனல் எரிக்க தேவர்களின் முகங்கள் விகாரமடைந்தன. அதனால் அவர்கள் சுவர்க்கத்தை விடுத்து பிரம்மன் உலகு சென்றனர். தங்கள் துன்பங்களை கூறி அழுதனர். வியாசரே, இதை கேட்ட பிரம்மதேவர் பிருகு தக்ஷன் முதலியவர்களையும் அழைத்துக் கொண்டு ஹிரண்யகசிபுவின் தவச்சாலையை அடைந்தார். தன் தவ வலிமையால் அனைத்து உலகங்களையும் தமிக்கச் செய்த ஹிரண்யகசிபு பரமருள வந்துள்ள பிரம்மதேவரை கண்டதும் விழுந்து வணங்கினான். மகிழ்ந்த பிரம்மதேவர், வரம் கேள் என்று கூற என் நிலையிலும் மயக்கம் கொள்ளாத அவசுரன் அவரது இனி மொழியை கேட்டு வேண்டுவான் ஆகினான். ஹிரண்யகசிபு வேண்டுகிறான், பிரஜாபதியே, பிதாமகரே, விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ பகல் இரவிலோ மேல் கீழோ அஸ்திர சஸ்திரங்களாலோ வருணபாசத்தாலோ இந்திரனது வஜ்ரப்படையாலோ உலர்ந்த மரம் மலை நீர் தீ முதலியவற்றாலோ பகைவனின் அடியினாலோ தேவர் அசுரர் முனிவர் சித்தர் இன்னுமென்ன தங்களால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவராசிகளினாலோ எனக்கு எப்பொழுதுமே மரணமயம் இருக்கக்கூடாது. சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு இரண்யகசிபு கேட்கவே பிரம்மதேவரது மனதில் கருணை பொங்கியது. அவர் மனதால் ஸ்ரீவன் நாராயணரை வணங்கி, அசுரனே, உன் தவம் கண்டு மகிழ்ந்தேன். ஆகவே நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கும். நீ 90,000 வருடம் தவம் செய்துள்ளாய். அதனால் உன் விருப்பமெல்லாம் நிறைவேறியது. ஆகவே இனி தவம் வேண்டாம். அசுர அரசை பெற்று இனிது வாழ் என வாழ்த்தினார். பிரம்மதேவர் கூறியதை கேட்டு ஹிரண்யகசிபுவின் முகம் மலர்ந்தது. பிரம்மதேவர் அவனை அசுர அரசில் அமர்த்தவே அவன் தன்னிலை மறந்து மதங்கொண்டு மும்முலகங்களையும் துன்புறுத்த மனங்கொண்டான். தர்ம காரியங்களை அழித்தான். போரில் தேவர்களை வென்றான். அதனால் தேவர்கள் ஸ்ரீஹரியிடம் சரண் அடைந்தனர். ஸ்ரீஹரி அவர்களது துன்பங்களை கேட்டு வருந்தி அவர்களை தேற்றரவு செய்து அவ்வசுரனை வதிப்பதாக வாக்களித்தார். இதை கேட்டு தேவர்கள் தங்களது உலகு சென்றனர். அதன் பின் ஸ்ரீஹரி நரஹரி திருமேனி, அதாவது சிங்க முகமும் மனித உடலும் கொண்டார். அந்த திருமேனி தித்திப்பற்களுடன் மிக மிக பயங்கரமாக இருந்தது. அகன்ற திருமுகம், அழகிய மூக்கு, கூர்மையான அகங்கள், கழுத்தில் பிடதி மயிர்கள், தித்திப்பற்களே ஆயுதங்கள். அப்பற்கள் கோடி சூரியர்களின் ஒளியை மிஞ்சுவதாக இருந்தது. அதன் பெருமை ஊனித்தீயை போல இருந்தது. அதிகம் சொல்வதற்கு என்ன உள்ளது? அத்திருமேனி உலகமயகமாகவே இருந்தது. இத்திருமேனி ஏற்ற இறைவன் சூரியன் அஸ்தமலையை அடையும் பொழுது அசுரனது நகரத்தில் நுழைந்தார். இந்த நரசிம்மரை கண்ட அசுரர்கள் ஒரே சமயத்தில் அவர் மேல் பாய்ந்தனர். இறைவன் அவர்களையெல்லாம் வதைத்தார். சிலரை கசக்கி துகைத்தார். இதைக் கண்டு ஹிரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் தந்தையிடம் தந்தையே, சீயமோ உலகம் முழுவதும் பரவியதாக காண்கிறது. இது எதற்காக இங்கே வந்ததோ? தந்தையே, இவர் ஸ்ரீமன் நாராயணர் என்று நினைக்கிறேன். அவர் ஒப்பில்லாத முழுவதற் கடவுள் என்றோ? அவர்தான் நரசிங்கராக இங்கே வந்துள்ளார். எனக்கு இவரது திருமேனி புதியதாக பயங்கரமாக காண்கிறது. ஆகவே தாங்கள் போர் புரிவதை விடுத்து இவரை சரணடையுங்கள். மூலகிலும் இவரை வெல்லும் திறன் கொண்ட வேறொரு வீரன் காணப்படவில்லை. ஆகவே இச்சியத்தை வணங்கி அசுர அரசை அனுபவிங்கள் என்று வேண்டினான். தன் மகன் கூறியதை கேட்ட தீயவன், குழந்தாய், உனக்கென்ன பயமாக இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு திரள் விட்ட மிக்க தன் அசுரர்களை நோக்கி, வீரர்களே, அழகற்ற புருவங்களும் கண்களும் கொண்ட இச்சிங்கத்தை பற்றுங்கள் என கட்டளையிட்டான். அரச கட்டளையை ஏற்ற வீரர்கள் அவ்வழகிய சீயத்தை பிடிக்க போர்க்களத்தில் குதித்தனர். ஆனால் ரூபத்தையும் ஒளியையும் கண்டு அனலை நெருங்கும் விட்டில் பூச்சி போல அனைவரும் சாம்பராயினர். இதைக் கண்டு அவ்வசுர வீரன் கைகளில் அஸ்திர சஸ்திரங்கள், சக்தி ஆயுதம், மழு, பாசம், அங்குசம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அவ்வழகிய சிங்கரோடு போரிட்டான். வெகுநேரம் இப்போர் நிகழ்ந்தது. முடிவில் அவ்வழகிய சீயம் வஜ்ரம் போல் கடினமான தனது அநேக திருக்கரங்களால் அவனை பற்றி தன் துடையில் படுக்க வைத்து அவனது மர்மத்தானமான மார்பை தன் கூறிய நகங்களால் பிளந்து குருதி கொப்பளிக்கும் அவனது இதயத்தை வெளியே எடுத்தார். அவனது உயிர் பிரிந்தது. தனது அடிகளால் பிந்த மரக்கட்டை போன்ற அவனது உடலை கீழே போட்டார் பகவான். தேவர்களது பகைவனான ஹிரண்யகசிபுவை வதைத்ததால் இறைவன் மகிழ்ந்தார். அச்சமயத்தில் பிரகலாதன் அங்கு வந்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். இறைவனும் அவனை தழுவி எடுத்து அசுர அரசு கட்டையில் பட்டம் சூட்டினார். பின் இறைவன் மறைந்தருளினார். பிதாமகரான பிரம்மதேவர் முதலிய தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க தங்கள் காரியத்தை நிறைவேற்றி தந்த பகவான் ஸ்ரீஹரி மறைந்தருளிய திசை நோக்கி தொழுது தங்கள் இருப்பிடம் திரும்பினர். அந்தனரே, இதுவரை ஸ்ரீ ருத்ரனிடம் அந்தகம் தோன்றியது, வராகமூர்த்தி ஹிரண்யனை வதைத்தது, நரசிங்கர் இரண்யகசிபுவை வதைத்தது, பிரகலாதன் பட்டமேற்றது முதலியன பற்றியெல்லாம் கூறினேன் அல்வா. இனி சிவகிருபையால் கிடைத்த அந்தகனது வலிமை, சிவபெருமானோடு அவன் போரிட்டது, பின் அவன் சிவகணமானது முதலிய சரித்திரங்களை கூறுகிறேன். கவனமாக கேள். அத்தியாயம் 44 முதல் 46 வரை. சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரேன், ஒரு சமயம் ஹிரண்யாட்சனது மகனான அந்தகன் தன் சகோதரர்களிடம் விளையாடி கொண்டிருந்த போது அவனது உடன் பிறந்தவர்கள் காமத்தின் பயப்பட்டவர்களாக அவனிடம், அடே குருடா, உனக்கு அரசினால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? உன் தந்தை ஹிரண்யாட்சனோ ஒரு முழு மூடன். சிவபெருமானை குறித்து தவம் செய்து உன்னை போன்ற அழகற்ற தவறில் விருப்பம் கொண்ட குருடனான ஒரு பிள்ளையை பெற்று வந்தானே. நீ குருடனாகையால் அரசில் பங்கும் பெற முடியாது. நீயே சிந்தித்துப்பார், பிறரால் பிறந்த குழந்தை அரசுரிமையை பெற முடியுமா? உண்மையை பார்க்கில் அவ்வரசுரிமையை பெற நாங்கள்தான் தகுந்த உரிமை பெற்றவர்கள் என்று கேலி செய்தனர். முனிவரே, தன் சகோதரர்கள் கூறியதை கேட்ட அந்தகன் மிக்க கவலை அடைந்தான். பின் நன்கு சிந்தித்து பல வகையில் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு இரவு வந்ததும் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனத்திற்கு சென்றான். அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தான். அவன் உடல் இழைத்தது. முடிவில் இவ்வுடலை தீயில் ஆகுதியாக்க நினைத்தான். அப்பொழுது பிரம்மதேவன் அங்கு வந்து தடுத்து, அசுரனே, வேண்டும் வரம் கேள். இவ்வுலகில் கிடைத்தற்கரிய எந்த பொருளை பெற நீ விரும்புகிறாயோ அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என்று கூற அவ்வசுரன் மிகவும் வினயத்துடன் அவரை வணங்கி துதித்து, இறைவா, எந்த கொடியவர்கள் எனது அரசுரிமை அரசு உரிமையை பிடுங்கிக் கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் எனது பணியாட்களாக ஆக வேண்டும். குருடனான எனக்கு நல்ல பார்வை கிடைக்க வேண்டும். இந்திரன் முதலிய தேவர்கள் எனக்கு கப்பம் கட்ட வேண்டும். தேவர்கள், தைத்தியர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், நாகர்கள், மனிதர்கள், அசுரர்களின் பகைவரான ஸ்ரீமன் நாராயணர், எல்லாம் வல்ல சிவபிரான் ஆகியவர்களாலும் மற்றும் உள்ள எந்த ஒரு ஜீவராசியாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வேண்டினான். அவனது கொடூரமான வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் சற்றே ஐயங்கொண்டு அவனிடம், அசுரனே, நீ கேட்டவை அனைத்தும் நடக்கும். ஆனால் உன் அழிவிற்கும் ஏதாவது ஒரு வழியை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். காலனது கைப்பிடியில் அகப்படாத எந்த ஒரு ஜீவனும் இதுவரை தோன்றியதும் இல்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை. உன்னை போன்ற நல்லோர்கள் நீண்டதொரு ஆயுளை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே நீயே சிந்தித்து செயல்விடு என்று உரைத்தார். பிரம்மதேவர் கூறிய நல்லுரைகளை கேட்ட அந்தகன் திரும்பவும் வேண்டலானான். அந்தகன் கூறுகிறான், எம்பிரானே, முக்காலங்களிலும் உயர்ந்த நடுத்தர கீழ்த்தரமான பெண்கள் தோன்றுதல் நிச்சயமாக உண்டு. எம்பிரானே, முக்காலங்களிலும் உயர்ந்த நடுத்தர கீழ்த்தரமான பெண்கள் தோன்றுதல் நிச்சயம் உண்டு. அவர்களில் ரத்தனம் போன்ற ஓர் உயரிய பெண்மணியே எனக்கு தாயாகும். அவள் நிச்சயம் இம்மானிட உலகினரால் அடையப்படாதவள் ஆகவும் மனோவாக் காயங்களுக்கு எட்டாதவளாகவும் தான் இருப்பாள். அம்மாதிரியான பெண்ணிடம் அரக்கு குணத்தால் எப்பொழுது என் மனம் காமனையை அடையுமோ அப்பொழுது எனக்கு மரணம் நேரிடட்டும். இதை கேட்ட பிரம்மதேவர் மிகவும் வியந்தார். சிவபிரானை மனதில் நினைந்தார். அவரது அருட்கட்டளையை ஏற்று அந்தகனிடம் கூறலானார், அசுரசிரேஷ்டனே, நீ விரும்பியதெல்லாம் அப்படியே நடக்கும். எழுந்து உன் விருப்பம் நிறைவேறும். வீரர்களுடன் போரிடு. முனிவரே, இப்பொழுது அந்தகனது உடலில் நரம்புகளும் எலும்புகளுமே இருந்தன. ஆகவே அவன் பிரம்மதேவரது திருவடிகளில் வணங்கி, இறைவனே, இம்மாதிரியான எலும்பும் நரம்புமே மீதமாக உடைய இவ்வுடல் கொண்டு எவ்வாறு நான் பகைவர்களுடன் போரிட முடியும்? ஆகவே தங்களது திருக்கரங்களால் என்னை தீண்டி இவ்வுடலை திரள் மிக்கதாகவும் நிணமும் மாமிசம் கொண்டதாகவும் செய்ய வேண்டுகிறேன் என்று வேண்டினான். சனத்குமாரர் கூறுகிறார், மகரிஷியே, அந்தகன் வேண்ட பிரம்மதேவர் தன் திருக்கரங்களால் அவனை தீண்டினார். உடனே அவன் வலிவுமிக்க உடல் விற்றான். கண்கள் பார்வையை பெற்றன. பிரம்மதேவர் முனிவர்களும் சித்தர்களும் பூசித்து போற்றி துதிக்க தன் சத்திய உலகு திரும்பினார். அந்தகாசுரனும் தன் நகரம் சென்றான். வரம் பெற்று வரும் அந்தகனை கண்ட பிரகலாதன் முதலிய சிறந்த அசுரர்கள் அவனை வரவேற்று அசுர அரசை அழித்து அவனுக்கு பணியாட்களாக இருக்க தலைப்பட்டனர். உடனே அந்தகன் அசுரர்களை அழைத்துக் கொண்டு விண்ணுலகை வெற்றி கொள்ளச் சென்றான். அப்போரில் தேவர்களை வென்று இந்திரனை கைது செய்தான். பல பல போர்கள் செய்து நாகர்கள், சுபர்ணர்கள், அரக்கர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், மனிதர்கள் மற்றும் மலையரசர்கள், மலதேவதைகள், சிங்க முதலிய நாற்கால ஜீவன்கள் ஆகிய அனைத்தையும் வெற்றி கொண்டான். பிரஜாதலம், மண்ணுலகம், விண்ணுலகம் முதலிய இடங்களில் உள்ள அழகே வடிவான பெண்மணிகளை அழைத்துக் கொண்டு மலைச்சாரர்களிலும் நதிக்கரைகளிலும் இன்புற்றான். என்றும் தீயவர்களோடு கூடியிருந்தான். குழுப்படுத்து அலைந்த அவனது புத்தி மழுங்கியது. பரலோகத்திலும் ஆன்மாவிற்கான சுகத்தை தேடுவதற்காக நற்செயல்களை செய்வதை அறவே மறந்தேன். பரலோகத்திலும் ஆன்மாவிற்கான சுகத்தை தேடுவதற்கான நற்செயல்களை செய்வதை அறவே மறந்தான். பெருமனம் படைத்திருந்த அவ்வசுரன் உன்மத்தனானான். தன் புத்திரர்களை கூட தவறான வாதங்களால் வென்று மற்ற அசுரர்களுடன் ஒன்று சேர்ந்து வேத நெறிகளில் கூறப்பட்டுள்ள நற்செயல்களையெல்லாம் அழித்திரிந்தான். திமிர் பிடித்த அவனோ வேதங்கள், தேவதைகள், அந்தணர்கள், குரு முதலிய சான்றோர்கள் ஆகிய பெரியோர்களை மதிப்பதில்லை. காலம் தன் அருகே நெருங்கிவிட்டதை அறியாத அவன் தன் விருப்பம் போல் வீணே தன் காலத்தை கழித்தான். துரியோதனன், வைதசன், ஹஸ்தி என அவருக்கு மூன்று அமைச்சர்கள். ஒரு சமயம் அவர்கள் மூவரும் மலைச்சாரரில் ஓரிடத்தில் ஓர் அழகான பெண்ணை கண்டனர். உடனே அவர்கள் வெகு வேகமாக அசுர பேரரசரான அந்தகனிடம் சென்று மகிழ்ச்சியோடு தாங்கள் கண்டதை வர்ணித்தனர். மந்திரிகள் கூறுகிறார்கள், அசுரமன்னவா, இங்கு மலையில் உள்ள ஒரு குகையில் ஒரு முனிவரை கண்டோம். தியானத்தில் இருந்ததால் அவரது கண்கள் மூடியிருந்தன. அவர் மிகவும் அழகானவர். அவரது தலையில் சந்திரன் பாதி கலையுடன் தன் ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தான். அறையில் யானைத்தோல், உடலெங்கும் சர்ப்பங்கள் ஊர்ந்து வந்தன. என்பு மாலைகளே அவரது உயர்ந்த ஆபரணங்கள். ஒரு பெரிய வில்லும் பாணமும் அம்புராத்தோணியும் தரித்திருந்தார். நான்கு திருக்கரங்களில் அக்கமாலை, கத்தி, முத்தலைச்சூலம், மழு என்று இருந்தார். நீண்ட சடைகள், வெளுத்த திருமேனி, திருமேனி முழுவதும் திருநீரு, மேனியின் ஒளி நாற்று செய்களிலும் பரவியிருந்தது. இவ்வாறு அந்த தவசியின் மேனி மிகவும் அழகாக இருந்தது. அவருக்கு சற்று தொலைவில் நாங்கள் மற்றொரு புருஷனையும் கண்டோம். அவன் கோரமான ஒரு குரங்கு போலிருந்தான். முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அனைத்து ஆயுதங்களையும் தாங்கியிருந்தான். அவனது கைகள் மிகவும் சொரசொரப்பாக இருந்தன. அவன் அத்தவசியை காத்து வந்தான். அவனது அருகில் ஒரு வெளுத்த கிழட்டு எருது நின்றிருந்தது. அத்தவசியின் அள்ளைப்புறம் அனைத்து இலக்கணங்களும் பொருந்திய ஓர் அழகிய பெண் நின்றிருந்தாள். இந்நுலவிற்கு இந்நில உலகிற்கு அவள் ஒரு ரத்தினம். அவளது அழகு சொல்லுக்கு அடங்காதது. இளமை ததும்புவதால் மனதை மயங்கச் செய்வது. பவளம், முத்து, மணிகள், பொன் ரத்தனங்கள் மற்றும் உயர்ந்த ஆடைகளால் அழகுற விளங்கினாள். கழுத்தில் அழகான மாலைகள். சொல்வதற்கென்ன உள்ளது? இவளை கண்ட கண்களே பயனுடையன. இவ்வுலகின் பிற பொருள்களை காண்பதால் யாது பயன்? அவ்வழகிய பெண் புண்ணியமே வடிவெடுத்த முனீஸ்வரரான மகேசனது அன்பு மனைவி. அசுரவேந்தே, தாங்களோ உத்தம ரத்தனங்களையே அனுபவிப்பவர். ஆகவே அவளை இங்கு அழைத்து வரச் செய்யுங்கள். அவளை தாங்களும்தான் பார்க்க வேண்டும். சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரே, மந்திரிகள் கூறியதை கேட்ட அந்தகன் காமமயப்பட்டான். உடல் நடுங்கியது. உடனே துரியோதனன் முதலிய மந்திரிகளை அம்முனிவரிடம் அனுப்பினான். மந்திரிகளும் அங்கு சென்ற முனிவரை வணங்கி அந்தகனது செய்தியை கூறினர். சிவபிரான் கூறிய மறுமொழியையும் திரும்பி வந்து அந்தகனிடம் கூறினர். மந்திரிகள் கூறுகிறார்கள், மன்னவா, தாங்களோ அனைத்து தைத்தியர்களுக்கும் தலைவர். இருந்தும் பிறந்திரல் படைத்தவரும் இவ்வுலகங்களையெல்லாம் ஒரு துரும்பென மதிப்பவருமான அந்த தவசி சற்றே சிரித்த வண்ணம் கூறியதென்ன தெரியுமா? அவ்வசுரனது வீரமும் தைரியமும் நிலையற்றது. அவன் ஒரு கஞ்சன், உண்மையற்றவன், தீயவன், நன்றி மறந்தவன், பாவமே செய்பவன். சூரியனது மகனான யமனை பற்றிய பயமே இல்லையோ அவனுக்கு? நான் யார்? வானரம் போன்ற முகம் கொண்ட அவன் யார்? எனது பயங்கரமான ஆயுதம் என்ன? அவனது பயங்கொள்ளித்தனம் எங்கே? யமனும் பயங்கொள்ளும்படியான எனது போர் முறை எங்கு? கோழையான அவ்வசுரனது கிழக்குத்தனத்தால் நடங்கும் நடுங்கும் உடல் எங்கே? எனது திருமேனி என்ன? துர்பாகியவானான அவன் எங்கே? அவனது சேனைகளும் போதுமானதல்ல. இன்னும் அவனுக்கு திரள் இருக்குமானால் போர் செய்து அவன் திரளை காட்டட்டும். அவனை போன்ற பாவிகளை அழித்தொழிக்க வஜ்ரப்படை போன்ற சஸ்திரம் என்னிடம் உள்ளது. அவனது உடலோ தாமரை போன்ற மென்மையானது. இனி சிந்தனை செய்து எது விருப்பமோ அதை செய்யுங்கள் என்று அந்த தவசி கூறினார். சனத்குமாரர் கூறுகிறார், முனிவரே, மந்திரிகள் சொல்லை கேட்டு தாயான பார்வதி மேல் மேகம் மோகம் கொண்டு காதலில் கண்குள்ளான அவ்வசுரன் பெருஞ்சேனையோடு அங்கு சென்று நந்தியுடன் போரிட்டான். பெரும் போர். அதில் எங்கும் குருதி வெள்ளம். நிலச்சேறு மஜ்ஜையும் மாமிசமும் வழுக்கின. தலையற்ற முண்டங்கள் கூத்தாடின. பச்சைக்கறி உண்ணும் பிராணிகள் நாற்புறமும் சுற்றித் திரிந்தன. அதனால் போர்க்களமே பயங்கரமாக இருந்தது. சிறிது பொழுதில் அவ்வந்தகன் அங்கு ஓடி வந்து நின்றான். பினாகபாணியான இறைவன் தட்சன் மகளான சதீதேவிக்கு ஆறுதல் கூறி தைரியப்படுத்தி, அன்பே, முன்பு நான் எந்த ஒரு கடினமான பாசுபத விரதத்தை செய்தேனோ, எதில் உன் நிமித்தமாக பல சேனைகள் அழிந்தனவோ, அதுவே இப்பொழுது ஒரு தடையாக வந்துள்ளது. தேவி, இறப்பு என்கிற இயல்பை உடைய பிராணிகளால் இறப்பற்ற தேவர்கள் மேல் எந்த படையெடுப்பு நிகழ்ந்ததோ அது புண்ணியங்களை அழிக்க வந்த ஏதோ ஒரு கிரகம் தோன்றியுள்ளது போலத்தான். ஆகவே நான் திரும்பவும் மக்கள் நடமாட்டமற்ற ஒரு வனத்திற்கு சென்று அந்த சிறந்த விரதத்திற்கான தீட்சையை ஏற்கப் போகிறேன். அக்கடினமான விரதத்தை பூர்த்தி செய்வேன். நீ உன் வருத்தத்தையும் பயத்தையும் உதறி தள்ளிவிடு என்று அருளினார். முனிவரே, இவ்வாறு கூறிய இறைவன் தனது கொம்பு வாத்தியத்தை முழங்கிக் கொண்டு புண்ணியமான ஓர் அடர்ந்த மனத்தை அடைந்தார். அங்கு 1000 ஆண்டுகள் அவ்விரதத்தை மேற்கொண்டார். இதை கடைபிடிப்பது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட முடியாதது. அவர்களது திரளுக்கு அப்பாற்பட்டது. ஒழுக்கத்தின் தலையான கற்பரசி பார்வதி தேவியும் மந்திரமலையில் இருந்து கொண்டே சிவபிரானது வருகையை எதிர்நோக்கியிருந்தாள். தம் புத்திரர்களை போன்ற வீரர்கள் என்னதான் தன்னை காத்து நின்றாலும் அக்குகையில் தனிமையில் இருப்பதால் அவள் சற்றே பயந்திருந்தாள். அதனால் பெருந்துக்கமடைந்தாள். இதற்கிடையில் வரம் பெற்றதால் திமிரெடுத்திருந்த அந்த அந்தகன் யமனது தைரியம் காமதேவனது அம்புகளால் சின்ன பின்னமாகி உள்ளதோ அவன் தனது முக்கியமான சேனைத் தலைவர்களுடன் அக்குகைக்கு வந்தான். வந்தவன் அங்கு சிவகணங்களோடு போர் புரியலானான். வீரர்கள் உணவையோ தாகத்திற்கு நீரையோ தூக்கத்தையோ கூட நினைத்ததில்லை. போர் தொடர்ந்து இரவு பகலாக 505 நாட்கள் நடந்தன. முடிவில் அசுரர்களது படைக்கலங்களால் நந்திகேஸ்வரருடைய உடல் காயமுற்றது. அதனால் அவர் குகையின் வாயிலேயே வீழ்ந்து மூச்சித்தார். உடனே குகையின் அனைத்து வாயில்களும் திறக்க முடியாதபடி மூடிக்கொண்டன. அசுரர்கள் 2 நாழிகையிலேயே தங்கள் அஸ்திரங்களால் வீரர்களை கவிழ்த்து கொண்டனர். உடனே பார்வதி பிராட்டி ஸ்ரீஹரியையும் பிரம்மாவையும் நினைத்தாள். உடனே பிராமி, நாராயணி, ஐந்திரி, வைஸ்வானரி, யாம்யா, நைருதி, வாருணி, வாயவி, கௌபேரி, அக்ஷேஸ்வரி, காருடி முதலிய தேவைகளின் உருவத்தில் தேவர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், குஹ்யகர்கள் முதலிய எல்லோரும் அஸ்திர சஸ்திரங்களுடன் தங்கள் தங்கள் வாகனத்தில் ஏறிக்கொண்டு பார்வதியிடம் வந்து அசுரர்களுடன் போரிடரானார்கள். சில நிமிடங்களில் சிவபிரானும் அங்கு வந்து சேர்ந்தார். சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி வித்தை மூலம் அசுரர்களை பிழைக்கச் செய்வதைக் கண்ட சிவனார் சுக்கிரனை விழுங்கிவிட்டார். இதனால் தைத்தியர்கள் பலமிழந்தனர். யாசரே, அந்தகன் பெருவீரன், பராக்கிரமன், முப்புரமெரித்த சிவனாரை ஒத்த புத்திமான், நூற்றுக்கணக்கான வரங்கள் பெற்றதால் அவன் மதமேறி நிற்கிறான். பற்பல அஸ்திர சஸ்திரங்களால் பலவாறாக காயங்கள் பட்டிருந்தாலும் சிவபிரானை வெற்றி கொள்ள வேறொரு மாயையை ஏற்கலானான். ஊழித்தீ போன்ற திருமேனி கொண்ட இறைவர் முப்புறங்களையும் எரித்தவர். தனது முத்தலை சூலத்தால் அவனது தலையை கொய்தார். தரையில் விழுந்த அவனது குருதி துளிகளில் இருந்து கூட்டம் கூட்டமாக அந்தகாசுரர்கள் தோன்றி அப்போர் முனையையே சூழ்ந்தனர். விகார முகம் கொண்ட பயங்கரமான அந்த அசுரர்கள் அந்தகனை போன்ற பலம் கொண்டவர்கள். சிவபிரானால் கொல்லப்பட்ட அசுரசேனைகளின் உஷ்டமாக குருதி சுட்டுகளில் இருந்து புதியதாக ஒரு படைவீரர்கள் தோன்றத் தொடங்கி கொடிகள் போல பறந்துள்ள பல பல கைகளால் சூழ்வது கண்ட சிறந்த ஹரி யோகசக்தியினால் வெள்ளக்கரிய ஒரு பெண் வடிவமேற்றார். அப்பெண் வடிவம் சிவபிரானது காதில் இருந்து தோன்றியது. அவள் முகமோ விகாரமாக இருந்தது. உடலோ உக்ரமாக கோரமாக வெறும் எலும்பு கூடாக இருந்தது. அப்பெண் போர்க்களத்தில் தன் இரு கால்களையும் ஊன்றிய போது தேவர்கள் அவளை துதித்தனர். ஸ்ரீஹரி அவளை தூண்டவே அவள் பசித்தீயால் போர்மனையில் உள்ள தைத்தியர்களையும் பொங்கி வரும் சூடான குருதியையும் பருகியதால் குருதியில் இருந்து அரக்கர்கள் தோன்றுவது தடைப்பட்டது. இதனால் அந்தகன் ஒருவனே மீதமிருந்தான். அவனது உடம்பில் குருதி சுண்டினாலும் அசுர குலத்திற்கேற்ப தன் க்ஷத்ரிய தர்மத்தை நினைத்து பகவானுடன் போரிட்டான். வஜ்ரம் போன்ற தன் முழந்தாள்களாலும் கால்களாலும் நகங்களாலும் முகம் புஜங்கள் தலையினாலும் மோதி போரிட்டான். பின் பூதநாதரான சிவனார் அவனது இதயத்தை பிளந்து வதைத்து தன் முத்தலைச் சூலத்தினால் குத்தி ஒரு கட்டையைப் போல் உயரத் தூக்கினார். சிதிலமான அவனது உடல் கீழே தொங்கியது. சூரிய வெப்பம் அவனது உடலை உலர்த்தியது. காற்றினால் சிதறடிக்கப்பட்ட மேகங்கள் உலக்கை அளவாக வருஷித்து அவனது உடலை நனைத்தது. பனிக்கட்டிகள் போல் குளிர்ந்த சந்திரன கிரணங்கள் அவன் உடலை சின்னா பின்னாமாக்கியது. இருந்தும் அவனது ஆவி பிரியவில்லை. அதனால் அவன் சிவபிரானை விசேஷமாக துதித்தான். இதனால் கருணை கொண்ட சிவபிரான் மகிழ்ந்து அவனை அன்போடு தன் கணங்களுக்கு தலைவனாக்கினார். போர் முடிந்த நிலையில் லோகபாலகர்களான இந்திரன் முதலானவர்கள் கருத்துச் செறிவு கொண்ட துதிகளால் இறைவனை துதித்து பூஜித்தனர். ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா முதலிய தேவர்களும் சிரந்தாழ்த்தி வணங்கி துதித்தனர். போற்றி போற்றி என ஜெயகோஷம் செய்தனர். சிவனார் மகிழ்ந்து அவர்களையும் அழைத்துக் கொண்டு மந்திரமலையின் குகைக்கு சென்றார். அங்கு தேவர்களுக்கு பல பல பரிசளித்து அனுப்பிவிட்டு ஸ்ரீ பார்வதி தேவியுடன் கழித்திருந்தார். சிவாய்.